மரத்தில் கோடி தென்னிந்திய நட்சத்திரங்களில் அலட்டல் இல்லாத கலக்கலான போட்டி.
கேள்வி நாயகனை கேள்விப்பட்டிருப்போம். பதினெண் நாயகன் யார் தெரியுமா? அவர்தான் விண் நாயகனை வழங்கிய ஹாய்
மதன். வருகிறேன் ஒரு பிரளயம் போல வருகிறேன் வருகிறேன் ஒரு பிரளயம் போல வருகிறேன். வாய்மை விளங்கிடு தூய்மை புலங்கிட தீமை கலைந்தொரு தேசம் எழுந்திட ஏழு பெருங்கடல் ஆடி அடங்கிட ஊழல் ஒழிந்தொரு ஊழி பிறந்திட வேணாக்காரன் வருகிறேன்.
ஹாய் மதன், உங்களை கள்ளமனத்தின் கோடியில் சந்திக்கின்றோம்.
கள்ளமனத்தில் கூட நான் வரமாட்டேன் விளையாட்டுக்கு. மதன் மாதிரி பேசலாமான்னு சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு ஃபீலிங் வேதனை இருக்கா அவங்களுக்கு சொல்லவே இல்லையேன்னுவாங்க. ரொம்ப பண்ணுவாங்க. ஒன்றும் எனக்கு அதெல்லாம் இது இல்லை. ரொம்ப நானும் பேட்டி எடுக்கிறவன் தான். நான் பேட்டி கொடுக்கும்போது நான் மட்டும் பதில் சொல்ல தயாராக இல்லாமல் இருந்தால் இப்படி நியாயமாட்டே. நான் எவ்வளோ பேர் கேள்வி கேட்குறேன். நான் என்ன சொல்லணும் என்ன பேசலாம்னு கேள்விக்கிறீங்க.
நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த பத்திரிகை ஆசிரியர். ஒரு திரைப்பட விமர்சகருக்குரிய அடிப்படை தகுதிகள் என்ன?
ரசனை அந்நேர்மை. அடிப்படையான தகுதி தகுதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ரசனை நேர்மை. ஏன் சொல்றேன்னா, உன ரசிக்காமல் இருந்தீர்களானால் உங்களால் விமர்சனம் செய்ய முடியாது. ரசித்தால் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது மட்டும் போதாது. வெறும் ரசிகராக ஒரு அலசி ஆராயாத ஒரு ஆழ்ந்த ரசனை இல்லாமல் குருட்டாம்போக்கில் ரசிப்பதுன்றது வேற. நீங்கள் அந்த ரசனையில் தேர்ந்து உங்களுடைய அளவுகோல் உயரமாக கொண்டு போகிற போது அதற்கு பிறகு நீங்கள் ரசித்தால் அவர்கள் பெருமை அடைவார்கள். நான் ஓரளவுக்கு அதற்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒன்றை பாராட்டும் பொழுது ஒரு இயக்குனர் முகத்தில் ஒரு பெரிய மலர்ச்சி. அவர்கள் தனியாக சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்க அது எனக்கு போரும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் நேர்மை. நேர்மைன்றது உங்களால் சுதந்திரமாக எல்லா விஷயங்களையும் விமர்சனம் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கலாம். அதற்காக விலை போய் விடாதீர்கள். உங்களுக்கு நேர்மையாக தோன்றதை தான் நீங்கள் பண்ணணும். இன்று வரை நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னா அதை பற்றி பேசவே வேணாம் இப்போ அப்படின்றணும். ஏன்னா அதை பற்றி பேச வேண்டும் என்றால் இதுதான் என் கருத்து. இதை சொல்லவே வேணான்றீங்களா? ஓகே, பல காரணங்கள்லாம் நான் சொல்லாமல் இருக்கலாம். பட் நான் சொல்லுகிற விஷயத்தையும் நேர்மையாகத்தான் சொல்லுவேன் அப்படின்றது இன்று வரை நான் கடைபிடித்து கொள்கிறேன். இது ரெண்டு தான் முக்கியம்.
சாதாரணமாக ஒரு திரைப்படத்தை நீங்கள் விமர்சிக்கும் போது எந்த அளவுகோலை வைத்து அந்த திரைப்படத்தை விமர்சிக்கின்றீர்கள்?
ரெண்டு தேவை. ஒன்று, உங்களுக்கு சர்வதேச சினிமா தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா அளவுகோல்ன்றது என்ன? ஒரு வீட்டுக்குள் ஒரு அளவுகோல், தெருவில் ஒரு அளவுகோல் இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு அளவுகோல், நான் உலகத்தை ஒரு அளவுகோலாக வைத்துக் கொள்கிறேன் இல்லையா. அதுதான் நம்மகிட்ட இருக்கு. நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போய் அங்கே ஒரு அளவுகோலில் போட முடியாது. இந்த பூமிக்குள் நடக்கிற விஷயத்த தான் இருக்கணும். அதில் வந்து உங்கள் அளவுகோல் வந்து உயரத்தில் இருக்க வேண்டும். அதை நீங்கள் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு வரும்பொழுது, நான் வந்து சர்வதேச ரீதியில் பிரெஞ்சு படம் இப்படி இருந்தது, இத்தாலிய படம் இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ரசிக்க மாட்டார்கள். ஸோ அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் நமக்கு இன்னொரு அளவுகோல் தமிழ்நாட்டுக்குள் நடக்கிறதுல சாதனைகள் என்ன, இவர்கள் நம்மளை இன்னும் கொஞ்சம் மேலும் சில மைல்கல்கள் அழைத்து கொண்டு போகிறாரா இந்த இயக்குனர் அப்படின்னு வரும்பொழுது நான் உணர்ச்சி வசப்படுவேன். இதோ ஒரு இளம் இயக்குனர் வந்திருக்கார், இதனால தமிழ் சினிமா வந்து இன்னும் பெட்டராகும், இன்னும் சிறப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் தெரிகிறது, ரொம்ப புத்திசாலி, இது மாதிரி படங்கள் எடுக்கணும் போது அவரை நான் வந்து பிரெஞ்சு படத்தெல்லாம் சொல்லி அவரை நான் தட்டி மட்டம் தட்டுறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு அளவுகோல்கள் தேவை, குளோபல் ஒன்று, இன்னும் ஒன்று நம்மளுடைய காண்டம் பெறது தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு அளவு. இது ரெண்டும் தான் தேவை நான்
நினைக்கிறேன்.
நடிகர் கமலும் நீங்களும் நெருங்கி நண்பர் என்று கூறலாமா?
நிச்சயமா அப்படி சொல்லக்கூடாது. நெருங்கி அப்படின்றது ரிலேட்டிவான டேர்ம் இல்லையா. அதாவது மற்ற சி கமலஹாசனோட நான் நண்பர், உண்மைதான், இலக்கிய ரீதியில் தான் நான் நண்பர்.
உங்கள் நண்பர் ஒருவரின் திரைப்படத்தை நீங்களே விமர்சனம் செய்யும் போது அது உங்களுக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்தாதா?
துளி கூட வராது. எதுக்கு வரணும் அது? சார் நீங்க என்ன சொல்ல போறீங்க பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு. சி, விமர்சனத்தை நேர்மையாக மட்டுமல்ல, அவங்களுக்கு தேவை இல்லையா? சி, கமல்ஹாசனை விடுங்க, எல்லா நடிகர்கள் இயக்குநர்களுக்கும் கூட வந்து ஒரு கொடுமையான ஒரு அனுபவம் உண்டு. அவங்களுக்கு ரொம்ப பாவமாக நீங்கள் பரிதாபப்படக்கூடிய ஒரு அனுபவம்னு நான் சொல்லுவேன். என்னென்னா, என்ன அவங்க செஞ்சாலும், என்ன அவர்கள் படம் எடுத்தாலும், சூப்பர் சார், பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லியே அழிச்சிருவாங்க. அதுக்கு நடுவில் இது ஒரு பாலைவனம் தான். இது மாதிரி ஒரு அர்த்தமே இல்லாமல் மணலை கொட்டி வைப்பதை போல் எல்லாமே பிரமாதம் சொல்லும்பொழுது, நான் உண்மையை சொல்லும்பொழுது நான் ஒரு பாலைவனத்து சோலையாக இருக்கிறேன். ஸோ அவர்கள் வந்து அப்பாடா சரி இவங்க யாரையுமே நம்ப முடியாது அப்படின்னு மதனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா, அவர் என்ன சொல்லுவார், அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது முக்கியமான விஷயம் இல்லையா?
எங்களுடைய கள்ளமனத்தின் கோடியில் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன?
கள்ளமனதின் கோடி நான் தமிழ்நாட்டில் இருந்தபோது நான் கேட்டதில்லை. இங்கே வந்தவுடனே கேட்டது வந்து ஒரு அருமையான அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்றத நான் விவரிக்கணும். நான் மனசில் இருக்கிறத அப்படியே நான் சொல்கிறேன். அதாவது சம்டைம்ஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு பார்த்த உடன் காதல் அப்படின்ற மாதிரி, இது வந்து கேட்ட உடன் காதல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேட்டிகள் நிறைய பார்த்தவேன். என்னுடைய 25 ஆண்டுகளுக்கும் மேலான என் பத்திரிகை துறை இதில் வந்து ஏராளமான பேட்டிகளை படித்திருக்கிறேன், பேட்டிகள் கண்டிருக்கிறேன், பேட்டிகள் சொல்ல இளைஞர்களை தயார்படுத்தி அனுப்பியிருக்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். இதில் மடை திறந்தால் போல பேட்டிகள் அப்படின்னு சொல்லலாம், வெள்ளத்தை போன்ற பேட்டி, ஆறு ஏரியை போன்ற பேட்டி, காடு போன்ற அடர்த்தியான பேட்டி, இது மாதிரி பலவிதமான பேட்டி, சில சமயம் பாலைவனத்தை போன்ற பேட்டியை கூட நான் படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். இந்த பேட்டி கள்ளமரத்தின் கொடி பார்த்தோட எதோடு இயற்கை விஷயத்தோட ஒப்பிட வேண்டும் என்றால், இது மின்னலை போல இருந்தது. பளிச்சென்று ஆரம்பித்து பளிச்சென்று முடிகிறது. இதை எடுத்தவுடன் ஒரு 2-3 பேட்டி கேட்டவுடன் மற்ற பேட்டிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள், தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு. இதை நான் சும்மா பாராட்டு உரைக்காகவோ, இந்த லங்கை மண்ணிலே நான் வந்து இருப்பதனால், இந்த ஒரு ரேடியோ இந்த சூரியன் எஃப்எம் குள்ளே இருக்கிறதுனால இதை நான் சொல்லலை. நான் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறேன். எடுத்த உடனே விமர்சகர் என்பதனால் ஒரு பேட்டி ஒன்றை நீங்கள் எனக்கு போட்டு காண்பித்தீர்கள், ஆனால் இதில் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னெல்லாம் தவறுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் என்னுடைய இயற்கையான சுபாவம். ஸோ இப்போது நான் சொன்னதையும் இயற்கையாக எனக்கு ஏற்பட்ட உணர்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு வித்தியாசமான, இவ்வளோ சுருக்கமான பேட்டியில் வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம். கேள்விகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். கேள்விகள் காராசாரமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரசாரமான பதில், அவருடைய இதயத்திலிருந்து வரும் பதிலை எந்த கேள்வி கேட்டால் வரும் என்கிற ஒரு அறிவு தேவை, இதில் அது இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
எல்லா புகழும் புதுவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டு எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் பூவைக்குமே. எல்லா புகழும் புதுவன் ஒருவனுக்கே, நீ நதி போல வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் உருவைக்குமே.
பேட்டி ஆண்பவரை பேட்டி எடுப்பது எனக்கு ஒரு புது அனுபவம். அது மதனாக இருந்தது, என் மனதுக்கு மகிழ்வானது. நன்றி. மீண்டும் கள்ள மனத்தின் கோடியில் சந்திப்போம்.
கள்ள மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களில் அலட்டல் இல்லாத கலக்கலான போட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு அஷ்ரப்.